நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. இப்ப மனித இனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தனித்து இயங்க முடியாது. யாரையோ நம்ம சார்ந்துதான் இருக்கிறோம். நம்மளை சுத்தி பூச்சி இனங்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, பறவை இனங்கள் இருக்கு. ஒருத்தரை சார்ந்துதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நான் யாரையுமே சார்ந்து நிக்கல அப்படின்னு ஜம்பத்துக்கு வேணா பேசலாமே தவிர, இயற்கையில ஒருத்தரை நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தெருவுல போறோம், நாய் நம்மள துரத்துது. சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பசுமாடு கூட துரத்தி இருக்குது. அப்புறம் காட்டுக்கு போறோம்னு வைங்க, அங்க வந்து காட்டு யானைகள், காட்டு பன்றி, காட்டு எருமையெல்லாம் கூட துரத்தும். இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு ரத்தீஷ். இவர் என்ன சொல்றாருன்னா, நாய் துரத்துது, யானை துரத்துது, ஆனா நம்ம பயந்துட்டு ஓடி வந்துடுறோம். நாயை வந்து ஒரு கம்ப வச்சு அடிக்கிறோம், யானை துரத்துதுன்னா ரொம்ப உயிருக்கு பயந்துட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு போறோம். துரத்தாத பாம்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அது எங்கேயோ நிக்குதுன்னா கூட தேடி பிடிச்சு தடியடு கம்படுன்ட்டு நாலு பேரை கூட்டம் சேர்த்துட்டு போய் அதை அடிச்சு துன்புறுத்தி குழியில போட்டு பாலையும் ஊத்தி பச்சரிசியும் போட்டுட்டு வர்றோம். துரத்தாத ஒரு மிருகத்தை துரத்தி அதை அடிச்சு அப்புறம் எதுக்கு அந்த சாங்கியம் எல்லாம் அப்படின்னு கேக்குறாரு ரத்தீஷ். பாம்பை நேசியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? வணக்கம் நண்பர்களே. பாம்பென்றால் படையும் நடுங்கும். ஒரு படையே நடுங்கும்போது தனிப்பட்ட மனுஷன் வந்து பயப்படுறதுக்கு சொல்லி ஆகணும் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட பாம்பையும் வந்து அடக்கி ரொம்ப அனாவசியமா தோல்ல தூக்கி போட்டுட்டு அதை ஃப்ரெண்ட்லியா பாவிச்சிட்டு இருக்கிற ஒரு நண்பர் இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னதான் பயிற்சி இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? சில விஷயங்கள் வந்து பயிற்சி எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எந்திரிக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பாம்பை வந்து கூட பழகிறது, அதெல்லாம் என்னதான் பயிற்சி இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துட்டேதான் இருக்கும். ஆனா பயம் துளியும் கூட இல்லாம அதை வந்து சும்மா ஒரு எப்படி நம்ம அல்வா சாப்பிடுற மாதிரி, ஒரு சாப்பிடல ஆனா அது தோளத்துக்கு குழந்தைகளை கொஞ்சற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கிற ஒரு நண்பர் ரத்தீஷ் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட பேசலாம். ஹலோ ரத்தீஷ்.
வணக்கம் மேடம்.
ரத்தீஷ், எப்படி பாம்புக்கு மேல இப்படி ஒரு ஸ்நேகம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? நாங்கெல்லாம் வந்து பாம்புன்னு பேரை கேட்டா கூட பயப்படுறோம். இப்ப நம்ம நிலையத்துல நான் சொல்லியிருந்த மாதிரி ரத்தீஷ்ன்ற நண்பர் வர்றாருன்னா எல்லாருமே ரொம்ப ஆவல் ஆயிட்டாங்க. அப்படியா, பாம்போட வர்றாரா இல்ல சும்மா வர்றாரா அப்படின்ட்டு? சார், இங்க எவ்வளவு வருஷமா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப சமீபத்துல சேவ் அவர் ஸ்னேக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
வணக்கம் மேடம். பாம்புகள் அப்படின்னா வந்துட்டு எதனால பாம்புகள் மேல தனியாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லா மிருகத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கு, அதை சார்ந்து அவங்களை காப்பாற்றணும், அந்த அதுக்கு தனியா ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ பாம்புகள் அப்படின்னா வந்துட்டு மனிதர்கள் முதல்ல அவங்களுக்கு சிந்திக்கிறதே ஒரே விஷயம் என்னன்னா, பாம்பு அடிக்கணும், கொல்லணும். ஆனா நம்மளோட உணவு முறை, ஃபுட் சைக்கிளிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபுட் சைக்கிள் மேஜர் ஆஃப் தி பார்ட் வந்துட்டு ஸ்னேக் தான். சோ பாம்பு தான் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம உணவு சங்கிலியில பாத்தீங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு பாம்பை வந்து மனிதர்கள் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் தான் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் வந்துட்டு பாம்ப மேல தப்பான, பாம்பு மட்டும் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, ஒரு சின்னதுக்கு சின்ன ஒரு கெட்டதும் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாம்பை வந்து தப்பான ஒரு கற்பனை வந்துட்டு அடுத்து அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு பதிச்சுட்டு போயிட்டாங்க. பாம்புனா விஷம், பாம்புட கடிச்சா இறந்துருவோம் அப்படிங்கிறது அவங்க சொன்னதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நூத்துல ஒரு பங்கு தான் வந்துட்டு உண்மை, அதுல 99 பங்கு வந்து பாத்தீங்கன்னா அது தப்பு தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் இப்படி பண்ணோம், அதாவது நான் ஏன் இப்படி பண்ணிருக்கேன், இந்த இது பாம்புகளை பத்தி சேவ் ஓவர் ஸ்னேக்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தனியா ஃபர்ஸ்ட் 11 வருஷமா நாங்கள் தனியா பண்ணிட்டு இருந்தேன். தொலைபேசி இல்லாத இடத்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்ப வந்து பக்கத்துக்கு இருக்கிற ஏரியால அந்த மாதிரி எல்லாம் ஸ்னேக்ஸ்னா வந்து கால் பண்ணுவாங்க, அதை போய் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் லோக்கல் இருக்கிற திக் ஃபாரஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். பட் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ண போகும்போது அவங்க வந்து சார் உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்ப அந்த நம்பருக்கு நம்ம இஷ்யூ பண்ணுவோம். சோ அப்படி பண்ணி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களா சேவ் அவர் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஆரம்பிச்சு, இதை என் கூட வந்து ஒரு 6-7 பேர் என் கூட எனக்கு கீழே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அந்த 6-7 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தான் நம்மளோட ஹெட் அந்த ஆபீஸ் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இங்கிருந்து ராமேஸ்வரத்துல இருந்து வந்து நம்ம கிட்ட வாலண்டியர்ஸ் 2 பேர் வந்து கத்துக்கிட்டு ட்ரெயின் ஆகி போய் அங்க இருக்கிற பாம்புகளை காப்பாத்திருக்காங்க, அங்க இருக்க விவசாயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேலம், ஈரோடு, திருச்சி, பொள்ளாச்சி அத்தனை பேத்துக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ எங்கேயுமே, அதாவது இங்க வந்து கத்துட்டு போறாங்க, அவங்க முடிஞ்சதை வந்துட்டு பாம்புகளை அவங்க ஊர்ல காப்பாத்திருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் பாம்பு பிடிக்கும் போது நாங்க ஒரு லெட்டர் வாங்கிக்கிறோம். எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த பாம்பு எப்படி பிடிச்சோம். இது வந்து நாங்க எங்களோட ஒரு அந்த வருஷத்தோட முடிவுல வந்து நாங்க ஒரு பர்சனல் டேட்டா மாதிரி நாங்க அதை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் நம்ம இந்த வருஷத்துல எத்தனை பாம்புகள் காப்பாற்றப்பட்டிருக்கு, எத்தனை பாம்புகள் வந்துட்டு அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நாங்க ஒரு சென்செக்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறோம்.
நீங்க ட்ரைனிங் யார்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க ரத்தீஷ்? அதாவது முதன் முதல்ல உங்களுக்கு பாம்பு பிடிச்ச அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லுங்களேன்.
இதுக்காக நான் ட்ரைனிங் சொல்லி எதுவும் போனது இல்லைங்க மேடம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அனிமல்ஸ்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட், ஸோ பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தப்போ ஸ்னேக் அப்படிங்கும் போது சின்னதாக ஒரு அது ரொம்ப சிறிய வயசுல அது எப்போன்னு சரி எனக்கு மறந்துருச்சு. ஒரு சிறிய வயசுல ஒரு பச்சை பாம்பு ஒன்று பிடிச்சோம், அந்த அதாவது கிரீன் ஒயின் ஸ்னேக் குடிப்பாங்க, அதை ஜஸ்ட் அதை சும்மா ஹேண்டில் பண்ணோம். ஆனால் உண்மையாலுமே தெரியும் எனக்கு அப்போ அந்த என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் எனக்கு தெரியாது அது வந்து வெனம் ஸ்னேக் அப்படிங்க, பட் அது ஒரு மைல்டு வெனம் ஸ்னேக். பெரிய பெரிய பாம்பெல்லாம் சின்ன வயசில் நானே பார்த்து பயந்துருக்கேன் ரொம்ப சின்ன வயசில். எனக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நாங்களும் பாம்பை பிடிச்சி பார்த்தோம், சரி ஓகே அதையும் நம்ம எதுவுமே நம்ம ஹேண்டில் பண்றது பார்த்தா பொறுத்தா நம்மகிட்ட அது திருப்பி பழகிறது ஸ்டேஜ். இப்போ நம்ம ஒரு நாயை பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் எல்லாமே பண்றாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க அதே சாஃப்டா ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் உங்கள்கிட்ட சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஸ்னேக்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான் எல்லாமே. நம்ம பாம்புகளே வந்துட்டு அதை அடிக்கிற மாதிரி குச்சி வச்சு அமுத்துறது அதை துன்புறுத்துறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அது அக்ரெசிவாக நம்ம கிட்ட திருப்பி ஆப்போசிட் பண்ணும். நம்ம எல்லாமே ஹேண்ட்லிங் பண்றது முதல்ல அதுக்கு நம்ம எப்படியாவது புரிய வைக்கணும். புரிய வைக்கணும்னா அது லாங்குவேஜ் நம்ம தெரிய வேண்டாம், ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ரெஸ்கியூ தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா போனவனே குச்சி தூக்கி அது முன்னாடி நம்ம கண்டிப்பா எதா இருந்தாலுமே உயிரை காப்பாத்திக்காக நம்ம தாக்கத்தை வரும்.
பாம்பை புரிய வைக்கணும்னு சொல்றீங்க, என்ன ரத்தீஷ் இது கொடுமை இல்ல இது? நம்ம பாம்பை புரிய வைக்கிறதுக்குள்ள கம்ப எடுத்து அடி எடுன்னு அதை அடிக்கிறது தான் இப்ப இல்லீங்களா. சரி, இந்தியாவில வந்து எத்தனை வகை பாம்பு இருக்கு, அதுவும் தென்னிந்தியாவில நம்ம கோயம்புத்தூர்ல எத்தனை வகை பாம்புகள் இருக்கு, வெனமஸ் நான் வெனமஸ் அதை வகைப்படுத்துங்களேன்.
வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 2700 வரைக்கும் மேற்பட்டது, இனியும் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா 270 வகை இருக்கு, அதில் தமிழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேற்பட்ட வகைகள் இருக்கு. அதில் விஷமுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் மூணாவது பிரிக்கலாம், விஷமுடையது, விஷமற்றது, நடுநிலை விஷமுடையது, அதாவது வெனம், மைல்டு வெனம், நான் வெனம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணலாம். அதுல வெனமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 5 ஒன்லி, அதாவது 5 வகை தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலா சொல்லுவோமே நல்லா பாம்பு சொல்லி, அது வந்து ஒரு நாகப்பாம் ஆக்சுவலி, காமன் கோப்ரான்னு சொல்லுவோம், ஸ்பெக்டக்கல் கோப்ரா. அடுத்தது ரசல் வைப்பர் அதாவது கண்ணாடி விரியன், அப்புறம் கிரைட்டுமோ கட்டு விரியன், அப்புறம் சாஸ்கேல் வைப்பர்னு சொல்லுவோம் அது வந்து சுருட்டை விரியன் சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்க்க முடியாத ஒரு பாம்பு ராஜநாகம். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 வகை தான் மிகவும் விஷம் முடியாது. அதுல வந்துட்டு மிக 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 விஷம் முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாகம், அடுத்தது கட்டுவிரியன். ராஜநாகம் வந்து நம்ம சந்திக்க முடியாது, அது ஒரு தடவை கடிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா 20 சாகக்கூடிய கொல்லக்கூடிய விஷம் வந்து அது கூட வீரியம் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி அதை மீட் பண்ண முடியாது. அந்த பாம்புகள் வந்து அடர்ந்த மலைப்பகுதியும் மூங்கில் காடுகளையும் நீர்வீழ்ச்சிகள் அருகில் தான் அது வாழக்கூடியது. இன்னொன்று உலகத்திலேயே கூடு கட்டி வாழ்ற ஒரு பாம்பும் ராஜநாகம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப விஷம் முடியாது நம்ம தற்காப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கட்டுவிரியன் தான். அந்த கட்டுவிரியன் பாம்பு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மோஸ்ட்லி வந்துட்டு பகல் நேரத்தில் வந்துட்டு அது டே டைம்ல வந்து டிஆக்டிவா இருக்கும், அதாவது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க பகல் நேரத்தில் எடுத்தீங்கன்னா கடிக்கிறக்கோ அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே பண்ண வராது. ஆனா இரவு நேரத்தில் அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சில ஸ்னேக்ஸ் பாத்தீங்கன்னா டே நைட்ல ஆக்டிவேட் இருக்கும், இது வந்து நைட் முடிந்து ஆக்டிவேட். இது வந்து நம்ம பகல பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப அரிது கட்டுவிரியன் சொல்றது, அதான் கிரைட்டுமா. பட் அதே மாதிரி நான் வெனம் ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு, அது மேல வந்து ஸ்கின் பேட்டர்ன் மூலியம் அந்த கோடுகள் கோடுகளை பார்த்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதுவும் கட்டுவிரியன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பாம்பு நிறைய பாம்பு கட்டுவிரியன் மாதிரியே இருக்கும். ஆனா கட்டுவிரியன் அப்படிங்கிறது சுத்த கருப்புல வெள்ள கோடு இருக்கும், அந்த வெள்ள கோடுல வந்து முக்கோண வடிவில் இருக்கும் அந்த கோடு ஒவ்வொன்றும், அதுதான் கட்டுவிரியன். அது வந்து இரவு நேரத்தில் மட்டும்தான் வரும். அந்த பாம்பு பொதுவா வந்துட்டு அது நைட்டும் கடிக்கிறது கிடையாது, அது வந்து கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அது கிராமப்புறங்கள்ல ஏன்னா மக்கள் அதிகமாக காணக்கூடியதில்ல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வெளியே தான் படுத்துங்குவாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளும் கிராமத்துல இருந்து தெரிஞ்சிருக்கும், வெளியே தான் படுத்துங்குவாங்க, பாய் விரிச்சு தூங்குவாங்க, கட்டில தூங்குவாங்க. அப்போ அது விவசாய நிலத்து பக்கத்திலே இருக்கும், அது என்ன பண்ணும் நைட்டு வந்து அதனால ரொம்ப அந்த கிளைமேட் வந்து தாங்க முடியாது. சோ நம்மளோட பெட்ஷீட் குள்ள வந்து படுக்குவது. நிறைய சம்பவம் வந்து நிறைய கட்டுவிரியன் பாதிக்கப்பட்ட ஒரே காரணம் இதே காரணம் தான். சரி, நாங்க நிறைய நாங்க போய் நாங்க எடுத்தோம் கட்டுவிரியன் கடிச்ச நான் எடுத்தோம், அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே ரீசன் இப்படிதான், என்னோட பெட்ஷீட் குள்ள இருந்துச்சு, பாய் கடியில இருந்தது. ஏன் நம்ம ஊர்ல வரக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கு கட்டுவிரியன். பாத்தீங்கன்னா நாங்க போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வடவள்ளி பகுதியில் ஒரு பாம்பு பிடிச்சோம், பெரிய நல்லா அடல்ட் அதாவது பெரிய வகை கட்டுவிரியன் ஒன்னு. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம நைட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கனால வெளியே வந்தே தெரிஞ்சு. இதே கிராமப்புறமா என்னம்னா அது நேரம் அவங்களோட சமையலறை வரைக்கும் உள்ள போற அளவுக்கு அவங்க வீடு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும், வெளியே படுத்துங்கிறவங்ககிட்ட வரும், அது அந்த குளிருக்கா உள்ள வந்து அப்படி கொஞ்சம் கதகதப்புக்காக படுத்துக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இவங்க தெரியாம கையோ காலோ போடும்போது அது கடிச்சிரும். அது கடிக்கும் போது இன்னொன்னு அந்த விஷயம், அந்த பாம்புக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பு கடிச்சா வழியே தெரியாது. ஆனா அரை மணி நேரத்துல ரத்த மண்டலங்களையும் நம்ம நரம்பு மண்டலத்தையுமே பாதிச்சிரும். எல்லா பாம்புலயுமே நியூரோடாக்சின் ஹியூமோடாக்சின் இருக்கு, பட் ரெண்டுமே ஒரே டைம்ல வேலை செய்யறது இந்த கட்டுவிரி, இந்த கிரைட் அப்படிங்கிற வெரைட்டி தான். அதனால நம்ம அது கடிச்ச வழியும் தெரியாது. சோ உறங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கட்டுவீரின் மட்டும் அவ்வளவு ஒரு கொஞ்சம் அதிகப்படியான நமக்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, அது ஒரு பாம்பு. மத்தபடி நம்ம சந்திக்கிற நாகப்பாம்புகள், கண்ணாடி விரியன், இதெல்லாமே விஷப்பாம்பு தான். ஒரு மனித உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுக்கு விஷம் இருக்கு. இருந்தாலும் நம்ம தக்க நேரத்தில் சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பா காப்பாத்திடலாம். அந்த நாகப்பாம்பு எல்லாம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 3 மணி நேரம் வரை நமக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த கைவிங்க காப்பாத்திடலாம். அதே மாதிரி கண்ணாடி விரியனும் அதே மாதிரி தான், நம்ம காப்பாத்திடலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டு விரியன் மட்டும் கொஞ்சம், அதே மாதிரி இந்த சாஸ்கேல் வைப்பன் சொன்ன சுருட்டை விரியன், அதுவும் அதே மாதிரி ஒரு மனித உயிர் கொள்ளக்கூடிய ஒரு பாம்பு. அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாம்புமே இந்த ஒரு ஹிஷிங் சவுண்ட் சொல்லுவோம், அந்த ஹிஷிங் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து அந்த சுருட்டை விரியன் பாம்பு வந்து அந்த சவுண்ட் விடாது. அது என்ன பண்ண ஒரு வகை என்ன பண்ணா, அதோட உடம்பு பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பு தன்மையுடையது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஏரியால இருக்கு, அதாவது நீர் பகுதியில் தான் இருக்கணும் அவசியமே கிடையாது. பாறைக்கடியில் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாத இடத்துலயும் அந்த பாம்பு இருக்கும். அந்த பாம்பு நம்மளுக்கு அதுவும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும் போகும்போது. எப்படின்னா அது ரெண்டு உடம்பு உடலை வச்சு ரெண்டு உடலையுமே ஒரு மாதிரி தேய்ச்சும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த தேய்க்க சவுண்ட் வந்து சரசரன்னு கேட்கும். சோ அது அப்படி நம்மளை வான் பண்ணும். ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு விதமா நம்ம எச்சரிக்கும். எதுவுமே நம்ம தவறு வந்து கிடைக்காது. நம்ம தெரியாம விதிச்சிட்டாலும் இதை பண்ணாலதான் அந்த பாம்பு நம்ம தாக்கக்கூடியவர்.
அதாவது ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு யூனிக் சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா. எதுவுமே வந்து நம்மள வந்து ஹார்ம் பண்ணாது அப்படின்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, வகைப்படுத்தினீங்க, அதாவது மைல்டு வீனம், நான் வீனம், டெட்லி பாய்சனஸ் 3 இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சில கட்டுக்கதைகள் மித்தா என்னன்னு தெரியல, சில பாம்பு கடிச்சா வெள்ள மாதிரி வரும், உடம்பெல்லாம் வெள்ளையா வரும்ன்றாங்க. அப்புறம் பச்சை பாம்பு வந்து கண்ணை கொத்தும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? பாம்பு கடிச்சா முதல் உதவி என்ன பண்ணணும்?
பாம்பு கடிச்சா முதல் உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு செல்றது மட்டும்தான் முதல் உதவி. இப்ப கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க அருகில அரசு மருத்துவமனை இல்ல அப்படி உங்களுக்கு போறக்கே ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப இன்டீரியர் இருக்கீங்க, அதாவது ரொம்ப உள்ள இருக்கீங்க, மருத்துவமனையை விட்டு நீங்க ரொம்ப நகரம் அதாவது நகர்ப்புறத்தை விட்டு ரொம்ப உள்ள இருக்கீங்க அப்படிங்கும் போது அவங்க மட்டுமே தான் இதை செய்யணும், மற்ற யாருமே இதை செய்ய வேண்டாம். யார் அரசு அதாவது மருத்துவமனை எங்க பக்கத்துல இருக்கோ அவங்களுக்கு இது தேவையில்லை. பொதுவா பாம்பு கடிச்சா நீங்க வேற எந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டாம். அரசு மருத்துவமனையில தான் அதுக்குன்னே ட்ரைன் ஆன டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்குன்னே ஸ்னேக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி வெனமஸ் பாய்சன்ஸ் அதுக்குன்னே தனியா ட்ரைன் ஆன டாக்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போனோம்னா அவங்களுக்கு இது வந்து ஈஸியா எடுத்துக்கோங்க. நம்ம அவங்களை நம்ம கவனிக்கிறதுல நீ நினைச்சுக்க வேண்டாம். அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்க சில தனியார் மருத்துவமனைக்கு போறீங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை பயப்படுத்துவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வேற. சோ வேண்டாம், நீங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க. இல்ல ரொம்ப இன்டீரியர் இருக்கிற மக்கள் இதை கேட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பாம்பு கடிச்சிருச்சுன்னா முதல் அது விஷமுடைய பாம்பா விஷமற்ற பாம்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாதாரண குக்கரி ஸ்னேக்ஸ் சொல்லுவோம், இப்ப நான் கட்டுவிரின் முதல் சொன்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி குக்கரி ஸ்னேக்ஸ், வோல்ஃப் ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாமே கட்டுவிரின் மாதிரியே இருக்கும். இது நீங்க கட்டுவிரின் நினைச்சு அது கடிச்ச உடனே இதான் கட்டுவிரின் சொல்லி நீங்க பாக்காதீங்க. நான் கட்டுவிரின் முதலே சொன்ன அது ரொம்ப கருப்பா இருக்கும். சோ இந்த பாம்பு கடிச்ச உடனே விஷமா விஷமுடைய பாம்புன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. விஷமுடைய பாம்பா இருந்ததுனால் அது கடிச்ச இடம் பாத்தீங்கன்னா நல்லா வீங்கும். இன்னொன்னு உங்களுக்கு கடுகடுப்பு இருக்கும், அது குழவி கடிச்சா தேல் கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த உள்ள ஒரு கடுகடுப்பு இருக்கும். எல்லாமே வந்து இந்த விஷம் உள்ள செல்ல செல்ல நம்மளுக்கு வலி தாங்க முடியாது. இன்னொன்னு நாகப்பாம்புகளா கடிச்சா அந்த வலியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் கழிஞ்சது அப்படின்னா நம்ம கண்கள் இமை வந்து கீழே கீழே போகும், அதாவது ஒரு ட்ரௌசினஸ்மா இருக்கும், ஒரு கண் சொக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைட்டா பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதுதான் நாகப்பாம்புகள் எல்லா அந்த விஷப்பாம்புகள் எல்லாம் கடிச்சவ அறிகுறி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடிச்ச இடம் வந்துட்டு அந்த வீங்குது நல்லா வீங்கிட்டு இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அது விஷமுடைய பாம்பு தான். விஷமற்ற பாம்புகள் கடிச்சா கைகள் வந்து அந்த ஸ்வெல்லிங் வர வீங்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளீடிங் வரும். நார்மலா விஷமற்ற பாம்புகள் கடிச்சா ஏன்னா எல்லாத்துக்குமே உண்டு. விஷமுடைய பாம்புகளுக்கு பல் தன்மை எப்படி இருக்கும், அதை விட விஷமற்ற பாம்புகளுக்கு பல் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருமே ஒரு கடவுள் படைப்பது, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அதுல இந்த விஷமற்ற பாம்புகள் கடிச்சா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் நிக்காம போகும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு மத்தபடி வரதில்லை, சின்ன ஒரு ஸ்வெல்லிங் எதுவுமே வராது, நீங்க நார்மலா இருக்கலாம். அதை நீங்க வாஷ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஒரு டிடி மாதிரி இன்ஜெக்ஷன் எடுக்கிறது தப்பு கிடையாது. விஷமுடைய பாம்புகள் கடிச்சா கண்டிப்பா வீங்கும். அதுக்கு நீங்க என்ன முதலுதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நகர்ப்புறத்தை விட்டு உள்ள இருக்கவங்க மட்டும் தான் செஞ்சா போது, வேற யாரும் செய்ய வேண்டாம். அந்த கடிவாயை மெதுவாக கீறி விட்டுட்டு அந்த மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அதாவது கயிறுல போடக்கூடாது. ஒன்னு காட்டன் துணி, அதாவது உங்களுக்கு பெல்ட் எல்லாம் கிடைக்கலன்னா துணி, அந்த துணியை வந்து பட்டையாக வைத்து மேலே அதாவது கடிச்ச இடத்துக்கும் ஒரு 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 ஜான் ஒரு அரை ஜானுக்கு மேலே கட்டிடுங்க. நல்லா கட்டக்கூடாது, நல்லா இறுக்கி கட்டும் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கட்டக்கூடாது. இறுக்கி கட்டிங்கன்னா வேற நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இறுக்கி கட்ட வேண்டாம். கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒருக்கா அதை லூஸ் பண்ணி கட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இறுக்கி கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறுக்கி கட்டிட்டு டாக்டர்கிட்ட போறக்குள்ள உங்களோட அந்த இடம் பாத்தீங்கன்னா வெனம் அந்த இடத்துல இருக்கும், உங்க கையும் வீங்கிட்டே இருக்கும். அவங்க டாக்டர் போய் அங்க அவுக்கிற நேரத்துல ஃபுல் ப்ரெஷரோட டைரக்டா அது உங்க ஹார்ட்டுக்கும் உங்க ஹெட்டுக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதனால ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்கா நீங்க அதை லூஸ் பண்ணி கட்டிட்டு நீங்க மருத்துவமனைக்கு போங்க. இதுதான் உங்களுக்கு முதலுதவி, வேற இதுக்கு வேற இது வேண்டாம்.
அதாவது நல்ல கருத்து சொன்னீங்க. அதாவது அறியாமையில நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சு சாகிறத விடவும் அந்த பயத்தினால இறப்பு ஏற்படுறதுதான் ரொம்ப அதிகம். அப்புறம் சொன்னீங்க வந்து அந்த கட்டு நாட் வந்து கொஞ்சம் லூசா போடணும், தளர்த்தி விடணும், டாக்டர்கிட்ட போகும்போது அதை எடுத்து விடும்போது புல் பிரஷர்ல மேல போகும் அப்படின்னு சொன்னீங்க. மிகவும் பயனுள்ள செய்தி ஒன்னு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி ரதீஷ். பாம்புகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காடுகள்ல வயல்வெளிகள்ல தான் வந்து அதிகமா காணப்படும். இப்ப வந்து எல்லாமே வந்து நகர்ப்புற மயமாக்குதல் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்பவும் வீடுகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த வயல்வெளிகள்ல உள்ள பாம்பு விவசாய நண்பர்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணுது?
நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க மேடம். அதாவது விவசாயிகள் பாம்புகள் அப்படின்னாலே வந்துட்டு பொதுவா எல்லாரும் சொல்றது விவசாயிகளின் நண்பர்கள். சோ விவசாயிகளின் நண்பர்கள் மட்டும் இல்ல, மக்களின் நண்பர்கள் தான் பாம்பு. நான் பழையவதோட முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். விவசாயிகளுக்கு ஏன் முக்கியமா விவசாய அதாவது மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு தானியங்கள் உணவு எல்லாமே தரது அவங்க தான். சோ அவங்க இந்த பாம்பு அடிக்கக்கூடாது. அது ஏன் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு அறியாமைதான். முன்ன அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொன்ன அதே அறியாமைதான் அவங்களும் பின்பற்றாங்க. சோ பாம்புகள் விவசாயிகளுக்கு எப்படி எப்படி உதவி செய்யறது நான் சொல்லிடுறேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எலிய பிடிக்குது பாம்பு, அது வந்து உலகறிஞ்ச விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும் பாம்பு எலிய பிடிக்கும், அதை வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு அந்த பாம்பு எலிய பிடிக்கும் அப்படிங்கறது அந்த பாம்புனால நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு எலி அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் எலி பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ள 850 எலி ஆகக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்கு. ஆனா அந்த பாம்புகளோட வளர்ச்சி அப்படி கிடையாது, அதுல கால் பங்கு கூட கிடையவே கிடையாது. அது ஏன்னா 40 நாளுக்கு ஒருக்க எலி வந்து பிரீட் ஆகிட்டே இருக்கும், அது வந்து குட்டி போடும். அந்த எலி 40 நாள் ஆகும்போது அது குட்டி போடும், அப்படியே தான் அந்த சைக்கிளிங் போயிட்டு இருக்கு. சோ அத்தனை எலியுமே பாம்புகள் ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம விவசாயம் எவ்வளவுதான் விதைச்சாலுமே பாம்புகள் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம கைக்கு 100%, 20%, 30% தான் கைக்கு கிடைக்கும் எலிகளும் பூச்சிகள்னால. பாம்புகள் வந்து எலியை மட்டும் சாப்பிடறது இல்ல, சில பாம்புகள் பூச்சியை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய பாம்பு இருக்கு. பூச்சினாலே விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பாம்பு எலிய பிடிக்கிறது பூச்சியை பிடிக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது இதெல்லாம் வேற விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்புகள் பொதுவா நம்ம மண் வளத்தை பெருக்கல் ரொம்ப ரொம்ப பாடுபட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் யாருமே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பாம்புகள் எப்படி மண் வளத்தை பெருக்குதுன்னா, நம்ம சொல்லுவாங்க எல்லாரும் இந்த மண்ணூலி பாம்பு சாண்போ, இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து இடத்துல கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அது வந்து தெரியும் அது மண் வளத்தை, அதுவும் நம்ம மண் வளத்தை பெருக்குதுங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அதுவும் நம்மளோட மண் வளத்தை பெருக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த வகையை மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100%, 115-120% பாம்புகள் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே இருந்து மண் வளத்தை பெருக்கக்கூடிய பாம்புகள். அதுல நான் சொன்னதுதான் அந்த குக்கரி ஸ்னேக், உல் ஸ்னேக், அதாவது குட்டை பாம்புகள், நரிமுக பாம்புகள், இந்த மாதிரி நிறைய வகை பாம்புகள், மண்ணொலி பாம்புகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரசல் குக்கரி, அந்த ரசல் சாண்போ, இந்த மாதிரி நிறைய இருக்காது. மண்ணொலி பாம்புகளே வந்துட்டு வேறுபட்ட பாம்புகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே மண் கடியில மட்டும்தான் வாழும். அது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, 1000 மண்புழு எர்த்வாம்ஸ் நம்மளோட எப்படி நம்மளோட சாண்ட் ரீஃபர்ஸ் பண்ணதோ அதே மாதிரி தனி ஒரு பாம்பு வந்து 1000 மண்புழு செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு பாம்பு செய்யுது. சோ நம்ம எந்த பாம்பையுமே நம்ம துன்புறுத்தணும் அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே படைப்புக்கு ஒரு முறை இருக்கு. எந்த பாம்பும் மனுஷனை தேடி வந்து கடிச்சதா ஒரு சரித்திரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம அதை துன்புறுத்தும் போது நம்ம தெரியாம மிதிக்கும் போது வழியில கடிக்கிறது, இப்ப நம்மளே தெரியாம கால் மிதிச்சா திட்டிடுறோம். என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம நம்ம குழந்தைனாலும் சரி, நம்மளோட அம்மா வந்து சரி, மிதிச்சிட்டாங்கன்னா மிதிச்சிட்டீங்களா அப்படிங்கிறோம். நம்ம என்ன பண்றோம், திட்டுறோம், அதுக்கு திட்ட தெரியல கடிச்சிருது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த கடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அது அந்த கடிச்சதே அப்படிங்கும்போது அது விஷம் பண்ற பாம்பு விஷம் கூட தெரியாத பாம்பு சொல்லி அதை அடிச்சிடறோம். சோ பொதுவா நீங்க நடக்கும்போது ஒரு வைப்ரேஷனோட வயல்வெளிகளையும் சரி இல்ல காட்டு பதில் நடக்கும்போது நீங்க காலை வந்து நல்ல கொஞ்சம் வைப்ரேஷனோட நடந்தீங்கன்னா 100,000 பாம்பு அந்த இடத்துல இருந்தாலுமே உங்களை ஒரு பாம்புமே கிடைக்காது. நம்ம வைப்ரேஷன் கேட்டா அது ஓடி போயிடும். அது இப்ப என்ன பாம்பா இருந்தாலும் சரி நம்மளை தாக்காது. அதே மாதிரி நீங்க மெதுவா போனாலும் அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்ன் பண்ணும். அது அங்க இருந்ததுன்னா அந்த ஹிஷிங் சவுண்ட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டை விட்டு நம்மளுக்கு அது வார்ன் பண்ணும். நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எச்சரி அது வான் சவுண்ட் நம்ம வேற எங்க திரும்பி வைக்கும் போது உள்ள இருந்து கடிச்சிட்டு போயிடும், நமக்கு அது தெரியாது. சோ முதல் நம்ம அதுக்கு வார்னிங் கொடுக்கலாம். நம்ம ஒரு வயல்வெளிகள்ல ஒத்தையடிப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் நடக்கும்போது நல்ல ஒரு காலில் வந்து ஒரு அதிர்வு கொடுத்துட்டே நடந்தோம்னா எத்தனையோ 1000 பாம்புகள் இருந்தாலும் ஒரு பாம்பு கிட்ட கூட நமக்கு அடி வாங்கக்கூடிய அவசியம் நேராது.
அதாவது அருமையா சொன்னீங்க, நாமளும் வந்து வர்றதுக்கு முன்னால அதுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், அதுவும் வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்ட்டு. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெளியே போனா ஒரு குச்சி எடுத்துட்டு போவாங்க, நல்லா நடந்தாலுமே ஒரு குச்சி எடுத்து தட்டிட்டே போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜந்துக்கள் வந்தா வந்து விலகி போகணும், இப்பதான் தெரியுது அது எதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பாம்பு சேவி அப்படிம்பாங்க, நீங்க சொன்னீங்க வைப்ரேஷன்லதான் அது நகர்ந்து போகுது அப்படின்ட்டு. உண்மையிலே பாம்புகளுக்கு வந்து செவி வந்து கூர்மையா இருக்குமா? அது எப்படி நம்ம வர்றத வைப்ரேஷன் மூலமா தான் உணருதுன்னு சொன்னீங்க, வேற எப்படி எல்லாம் அது உணரும்? என்ன நண்பர்களே, பாம்பை பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா. தெரிஞ்ச விஷயம் பாதி, தெரியாத விஷயம் பாதி, எத்தனை விஷயங்கள் அற்புதமா இருக்குது பாம்பை பத்தி. சரி, இன்னும் தொடர்ந்து கேட்கலாம்.
பொதுவாக பாம்புகள் பத்தி மூடநம்பிக்கையில ஒரு பெரிய மூடநம்பிக்கை இது ஒண்ணு. பாம்புகள் அப்படின்னா அதுக்கு காதுகளே கிடையாது, அதாவது காதோட அமைப்பே அதுக்கு கிடையாது. சில மிருகங்களுக்கு காது கூட அமைப்பு இருக்கும், ஆனால் அது காது கேட்காது. பட் இதுக்கு பாம்புகள் பொறுத்த வரைக்கும் காதுங்கிற அமைப்பே அதில் கிடையாது. நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து நம்ம ஆள்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாதான் சொல்லுவாங்க, பாம்பே காதே இல்ல, உனக்கு பாம்பு காது அப்படிம்பாங்க. சோ பாம்புகள் அந்த அதிர்வுனால அதிர்வு அலைகள் மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. இன்னொன்னு, பாம்புகளுக்கு வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது அதுக்கு நம்மளோட அதோட அதோட மேல்வாய் மேல வந்து ஜாக்கப்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த ஒரு உறுப்பினர் இருக்கு. அது வந்து அந்த ரெண்டு நாக்கு அடிக்கடி வெளியோடுறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது பக்கத்துல என்ன இருக்கு, அது இத்தனை சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள அதுக்கு என்ன இருக்குன்னு அது உணரும். அதோட இறை இருக்கு, அதுக்காக தான் கொடுத்துருக்கா, மனுஷனுக்கான அதுக்கு உனக்கு கொடுக்கவே இல்லை. அது இறை எங்க இருக்கு அப்படிங்கறது அது. அதே மாதிரி பாம்புகள் கண் பார்வைன்னு பாத்தீங்கன்னா, சில மிருகங்களுக்கு உங்களுக்கே தெரியும், நெகட்டிவா தெரியும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு தெரியும். பாம்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கிரீன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலர் தான் தெரியும். மற்றது ரெண்டு ஒரு மங்களான கலர் தெரியும். மனுஷங்களோட உருவங்களா கிளியரா எந்த பாம்புக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வேற எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிர்வலைகள் தான். அந்த அதிர்வலைகள் ஒண்ணு, இன்னொன்னு அந்த ஜாக்கப்ஸ்னால ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி அதோட உணவு பிடிக்கிறது. மற்றபடி பாம்புகளுக்கு வேற எந்த மாதிரி காது இருக்காது. நீங்க பாம்பு பின்னாடி போய் நின்று நீங்க என்ன பேசினாலும் என்ன பார்த்தாலும் பாம்பு உங்களை பாக்கலன்னா அது உங்களோட நிறைவே நிகராது. நீங்க பாம்புக்கு முன்னாடி போனாதான் அது உங்களுக்கு நேரும். இப்ப பாம்பு ஒரு பாம்பு நாகப்பாம்பு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பாட்டிகள் பொதுவாக அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லணும். அந்த மகுடி வாசிச்சு பாம்பு பிடிக்கிறான்னு சொல்றாங்க. அது வந்து முற்றிலும் 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 சுத்த பொய்யது. பாம்புகள் மகுடியும் எதுவுமே அதுக்கு தெரியாது, எந்த ஒரு விஷயமும் அதுக்கு புரியாது. அது அவங்க மகுடிக்கு வரும் அப்படின்னா அது ஒரே ஒரு பாம்பு சொல்லுவாங்க, நாகப்பாம்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பாம்பு தான் வந்துட்டு அதுக்கு மட்டும்தான் அந்த வந்துட்டு அந்த விங்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த படம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்றோம் படம் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறோம். அது வந்து கோவப்பட்டால், ஒவ்வொரு பாம்பும் கோவப்பட்டால் அதோட உடலோட உடல வேறுபாடு தெரியும். நாங்க பாம்புகளை பத்தி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கனால எங்களுக்கு தெரியுது. பட் ஒவ்வொரு பாம்புமே கோவப்படுற அத்தனை பாம்புமே உடனே அதோட உடல்ல வந்து வேறுபாடு தெரியும், அப்படித்தான் வேறுபாடு காட்டும். அதே மாதிரி நாகப்பாம்பு, சோ அது வேறுபாடு காட்டுறது என்னன்னா, அதுக்கு படம் எடுக்கக்கூடிய தன்மை வந்து கடவுள் கொடுத்துருக்கோம். அது நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் எடுக்கும் போது உங்க வெறும் கையை மகிடியே வேண்டாம், உங்க கையை எப்படி எப்படி நீங்க அதாவது இடது புறமோ வலது புறமோ நீங்க கையை ஆடினீங்கன்னா உங்க கையை பாக்கும், நீங்க தலையாடினீங்கன்னா தலையை பாக்கும், நீங்க எதுவுமே ஆடாம தான் நேரம் உங்களை பாத்துட்டு இருக்கும். இதுதான் அப்ப மகுடி வச்சு என்ன பண்ணுவோம்னா, பாம்பை இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டுவோம். அந்த பாம்பு மகுடிக்கு வரதில்ல, முக்கால்வாசி பாம்பாட்டிகள் அவங்களா பாம்பை கொண்டு விட்டுட்டு பாம்பை புடிச்சிட்டு போறதா அவங்களோட வேலை. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி அப்படின்னு கையாடுறது, பாம்பை பள்ளப்புடுங்கிறது, இதெல்லாம் தான் அவங்களோட வேலை. சோ பாம்புகளுக்கு இந்த மாதிரி மகுடிக்கோ இல்ல இந்த வேர் வச்சு பிடிக்கிறாங்க, வேர் வச்சா மோர் வச்சாலும் பாம்பு பிடிக்க முடியாது, பாம்புக்கு அதெல்லாம் தெரியாது. பொதுவா பாத்தீங்கன்னா பாம்பை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தொல்லை தருது. இப்ப நாங்க நிறைய எங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு இரு பாம்புகள் நாங்க வந்துட்டு எங்களோட டோட்டல் என்னோட டீம்ல இருக்க அத்தனை பேருமே ஏதாவது ஒரு கோவை மாவட்டத்தில் சுற்றுப்புறத்துல எங்கேயாவது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு இரு பாம்புகள் ஒரு நாள் நமக்கு பிடிச்சிடறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு மனதாக மனிதர்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ உங்களோட அலுவலகத்துக்குள்ள பாம்பு வந்துட்டாலோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போனாலோ இல்லை வீடுகளுக்குள்ள வந்துட்டாலோ அப்போ எங்களுக்கு உடனே ஃபோன் செய்வாங்க. அங்கே எங்களுக்கு அந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் அங்கே போய் அந்த பாம்புகளை பிடிப்போம். சில பாம்புகள் முன்னாடியே படுத்துட்டு இருக்கும், எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க, சார் அங்கே உள்ளே இருக்கு பாருங்க. சில பாம்புகள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, இதுக்குள்ளதான் சார் வந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியாதுமாங்க. நாங்கள் வந்து அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணுவோம், பாம்புகள் போன அந்த தாரையும் சொல்லுவோம் இல்லையா, அதை நாங்கள் தொடர்ந்து போவோம். நாங்கள் அதெல்லாம் முதல்ல சொல்லிடுவோம், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். சிலது அது தெரியும், சிலது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொதுவாக தெரியும் பாம்புகள் எந்த மாதிரி இடத்துல இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது மோஸ்ட்லி வீட்டில் எந்த மாதிரி இடத்துல போய் செட்டில் ஆகும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளனா அது இண்டஸ்ட்ரீஸ் எங்கே போய் செட்டில் ஆகும், ரொம்ப டம்ப் பண்ண பிளேஸ், அதாவது ரொம்ப அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு ரொம்ப நாளாக கூடுவோம் இருக்கும், அங்கெல்லாம் தான் பாம்புகள் அடிக்கடி போயிருக்கும். அது எதுக்காக பாம்புகள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு கேட்டீங்கன்னா, காடுகளை முற்றிலும் அடிக்கப்பட்டு வருது முக்கியமான விஷயம். அதனால தான் வீடுகளுக்குள்ளேயும் நம்ம வேலை செய்கிற அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் படையெடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, எலிகள் உணவு பற்றக்குது. நம்ம இருக்கிற இடத்த வந்து கிளீனாக வச்சுட்டோம்னா பாம்புகள் நம்ம இடத்துக்கு வராது. அது வந்து நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன். நீங்க என் வீடு சுத்தமா இருக்கு, இங்க பாம்பு அதாவது சுத்தமா இருக்கு, இங்க பாம்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா வேற ஒரு காரணம் இருக்கும். அப்படி எந்த இது வரைக்கும் நாங்க பிடிச்ச இடத்துல எல்லாமே நம்ம வீட்டை வச்சிருக்கிற சுத்தமா வச்சிருக்கிறதுனாலதான் பாம்புகள் அங்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கொட்டுறாங்க. அது கொட்டும் போது என்ன பண்றாங்க, வீட்டு பக்கத்திலேயே கொட்டுறாங்க. அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஏதோ ஒரு இடம் இருக்கும், அங்க ஒரு சோக் வீட்டோ இல்ல அவங்களோட அவுட்லெட்டோ அந்த பாத்ரூம் டோ வாஷ் மிஷின் அவுட்லெட்டோ அதுலயே கொட்டிடுறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட் அதை சாப்பிடறதுக்காக நூத்துக்கணக்கான இடையில் வருது, இவங்களுக்கு தெரிய மாட்டாங்க, குறைஞ்சது 30 எலி அங்க இருக்கும். அந்த எலியை பிடிக்க பாம்பு வரும், அப்ப எலி என்ன பண்ணுவோம், நேரம் வீட்டுக்குள்ளே ஓடி வரும், எலியை துரத்திட்டே வீட்டுக்குள்ள பாம்பு ஓடி வந்துடும். இதே மாதிரி ஒரு வகையான பாம்புகள் நேரம் எலியை பிடிக்க வீட்டுக்குள்ளே வந்துடும், சும்மா வீட்டுக்குள்ள பாம்பு வரவே வராது. எலிகள் ஒண்ணு, எலிகள் நிறைய அந்த வீட்டுல இருக்கும், எலிகள் நிறைய இருந்தா பாம்புகள் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரும். சில வீட்டுல என்ன போடுவாங்கன்னா, ரொம்ப பெரிய கொஞ்சம் ரிச்சா இருப்பாங்க, முன்னாடி எல்லாம் ஃபுல்லா கார்டன் போட்டுருப்பாங்க, வீடு அளவா கட்டிருப்பாங்க, ஆனா முன்னாடி ஃபுல்லா பிளான்டேஷன் பண்ணி பூச்செடிகளும் அந்த மாதிரி ப்ரோட்டான்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செடிகளுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா பண்ணுவாங்க, செடி கீழே கிளீனே பண்ண மாட்டாங்க, அங்க ஃபுல்லா தவளைகள் வந்துடும். சோ தவளைகள் பிடிக்க என்ன பண்ணுவோம், தவளைகளும் பாம்பை பார்த்தா நல்லா குதிச்சு ஓடும், அதை இது வரைக்கும் நீங்க பாக்காத அளவுக்கு அது ஓடும். நேரம் என்ன பண்ணுவோம்னா, வீட்டோட நம்ம பின்னாடி நீங்க இந்த முன்னாடி ஷூல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, ஷூ உங்க போர்ட்டிக்குள்ள காரோ இல்ல டூ வீலரோ எங்க நிறுத்தம் அதுக்குள்ள எங்க தவளை ஓட முடியுமோ அங்க வந்துடும், தவளை துரத்திட்டே பாம்பு வந்துடும். நேரம் என்ன பண்ணுவோம், தவளை எவ்வளவு தூரம் உள்ள போதும் உள்ள போயிடும், திடீர்னு ஆள் வந்து என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியேறி வீட்டுக்குள்ள போயிடும். சோ இப்படி நாங்க நாங்க பிடிச்சிருக்க ஒரு சுமாரா நாங்க ஒரு இப்ப இவ்வளவு பாம்பு பிடிச்சிருக்கோமோ அதுல பாதி பாம்புகள் வந்து இதே இந்த ஒரே பிரச்சனை. ஒன்னு தவளை, அவங்க வீட்டு செடியில் போடுவாங்க, செடியில கிளீன் பண்ண மாட்டாங்க, இல்ல வீடு வைப்பாங்க அந்த எலிகளை சுத்தப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்களா பண்ற தப்பு தான். எப்பவுமே சமைக்கிற சாப்பாடையும் அந்த வேஸ்ட் ஆகிற ஃபுட் எல்லாமே கொஞ்சம் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டு பதில கொண்டு போய் கொட்டுங்க. பக்கத்திலேயே கழிவு கழிவு விடாதீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்க அது வழியா தான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க நேரிடுது. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க.
ரெண்டு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க, வீட்டுல சேர்ற குப்பை கழிவுகள் சாப்பாட்டு மீதி எல்லாம் வீட்டு பக்கமே கொட்டினா பாம்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம வீட்டுக்கும் வந்து சுகாதார கேடு ஒன்று ஏற்படுது. அப்புறம் செடி எல்லாம் வைப்போம், ஆனா அது கீழே மக்கி விழுற குப்பைகளை வந்து அப்புறப்படுத்த மாட்டோம், அதனாலயும் பாம்பு வரும். எந்தெந்த இடங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. நண்பர்கள் கேட்டுட்டு அதன்படி செயல்படுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். பாம்பு வந்து முட்டையும் பாலும் சாப்பிடுமா என சில நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்குது. அதுக்கு முட்டை வைக்கிறது, பால் ஊத்துறது அதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த சிறியானங்கை பெரியானங்கைன்னு சொல்றாங்க, அது வளர்த்தா பாம்பு வராது, இல்ல இந்த வெள்ளப்பூடு தோல் இருக்குது பாருங்க, அந்த வெள்ளப்பூடு வெள்ள வெங்காயம் தோலி உப்பெல்லாம் போட்டா பாம்பு வராது, அந்த ஸ்மெல்லுக்கு போயிரும் அப்படின்றாங்க. பதில் சொல்லுங்க.
நல்ல கேள்வி மேடம். அதாவது பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பால் சொல்றாங்க. நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பாம்பை வந்து அடிக்கிறவங்க மத்தியில அதை வந்துட்டு முட்டையும் பால் வைக்கிறவங்களை நான் பாராட்டுறேன். நான் மத்தவங்களோட நம்பிக்கையில நான் கெடுக்க விரும்பல. ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், பாம்பு பால் குடிக்காது, முட்டை கண்டிப்பா சாப்பிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்புகள் நம்ம வைக்கிற முட்டை மட்டும் இல்ல, பொதுவாக மரத்துல வந்துட்டு பறவைகள் வைக்கிற முட்டைய பறவைகள் குஞ்சுகளை பாம்பு சாப்பிட்டு பழக்கப்பட்டது. சோ முட்டை அதை பொறுத்த வரைக்கும் முட்டை தான், அதனால முட்டைகள் கண்டிப்பா பாம்பு சாப்பிடும். நான் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் முன்னாடி ஒரு பாலகம், அங்க வந்துட்டு ஒரு பாம்பு நாங்க ரெஸ்கியூ பண்ணோம். அதை ரெஸ்கியூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய முட்டைகள் அங்க இருந்த முட்டைகள், அவர் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டு வந்து அப்பதான் ஷாப்பை திறக்கிறாரு, அதுக்குள்ள அந்த முட்டையெல்லாம் வச்சிருக்காரு, முட்டை என்ன வச்சிருக்காரு, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் சாப்பிட்டு பாம்பு உள்ள படுத்து வந்து. சோ முட்டை கண்டிப்பா பாம்பு சாப்பிடும், ஆனா பால் குடிக்காது. பால் குடிக்க வரல, முட்டை தான் சாப்பிட வந்திருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா மேடம், இந்த சிறியானங்கை பெரியானங்கை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூலிகை மருந்துவே தவிர பாம்புகளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வச்சா பாம்பு வராது அப்படிங்கிறதுல சுத்தமான போய், ஆனா அது ஒரு விஷமுறிவு மூலிகை, அது தெரியும். அது பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து இப்ப யூஸ் பண்ணி அதுல வந்து சக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடற சாப்பாட்டுக்கும் அந்த மூலிகைக்கும் சுத்தம் ஒத்து வராது. அந்த காலத்துல முதியோர்கள் அவங்க சாப்பிட்டது எல்லாமே இயற்கையை சார்ந்தே சாப்பிட்டாங்க, அப்ப அவங்களுக்கு உங்க உடலுக்கு வந்து இந்த சிறியானங்கையில அழகா ஒத்து போயிரும். இப்ப நீங்க தெரியாம சிறியானங்கை பெரியானங்கையில சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு முதல்ல அது சேருமானு பாக்கணும். சோ தவறான எந்த முடிவுக்குமே நம்ம எடுத்துக்கூடாது. இப்ப நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு செட் ஆச்சு, நம்மளுக்கு செட் ஆகுமோ தெரியாது. ஆனா சிறியானங்கை பெரியானங்கையினால பாம்பு வராதெல்லாம் இருக்குது, கண்டிப்பா அதுக்கு இதுக்கு சம்மந்தம்ல பாம்பு வர பாம்பு கண்டிப்பா வந்ததா தீரும். இந்த வெள்ள பூண்டு தோலை வச்சு ரசம் தான் வைக்க முடியும், அதெல்லாம் வந்துட்டு பாம்புக்கு அதெல்லாம் தெரியாது, வெள்ள பூண்டு அதெல்லாம் தெரியாது. சுத்தமா நம்ம வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு இப்ப இந்த ஃபினாயில் ஆகட்டும் அந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தியும் பாம்புகள் இருக்குன்னு தெரிஞ்சா சுத்தமா வீட்டை கிளீன் பண்ணிருங்க. ஒரு தடவை ஒரே தடவை கிளீன் பண்ணிட்டு நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது ஒரு கிருமிநாசினி ஏதாவது ஒன்று, மஞ்சள் கூடி கரைச்சி வச்சலாம், அது ஒரு கிருமிநாசினி தான். அது இல்ல இந்த ஃபினாயில் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வீட்டை சுத்தியும் தெளிச்சு விட்டீங்கனாலே உங்களுக்கு பாம்புகள் மட்டும் இல்ல எந்த ஒரு இன்செக்ட் எந்த ஒரு பூச்சிகள் கூட உங்களை இருங்காது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம்.
அதாவது பொதுவா நாமளும் சுத்தமா இருக்கணும், நம்ம வீட்டையும் சுத்தமா வைக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாள் ட்ரைனிங் கொடுக்கறீங்க, அவங்களுடைய ஆர்வம் இதுல எப்படி இருந்துட்டு இருக்குது?
மேடம், பொதுவா வந்துட்டு வாலண்டியர்ஸ் நிறைய வராங்க எங்க அமைப்புக்கு வந்துட்டு, நாங்க கத்துக்கிறோம், எங்களுக்கு நிறைய வந்துட்டு இது பண்றாங்க, அதாவது எப்படி சொல்றது, மின்னணு அஞ்சல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, நிறைய பேர் வந்து டைரக்டா வராங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஃபேஷனுக்காக ஒரு ஃபேன்சிக்காக வந்துட்டு பழகிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்த்து கண்டிப்பா போயிருவாங்க. எல்லா கல்லூரி மாணவர்களையும் எனக்கு சொல்ல, பட் வரவங்க எல்லாருமே ஒரே நோக்கத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில பல கேள்விகள் கேட்டு சின்ன ஒரு சின்ன ஷார்ட் இன்டர்வியூ ஒன்று வச்சு அவங்க செலக்ட் பண்ணி அவங்க டெடிக்கேட்டா இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு நாங்கள் அதுக்கு உண்டானதெல்லாம் அவங்ககிட்ட சிலதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எழுத்து மூலியமாக சிலதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தரோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியரட்டிக்கல், அதாவது எழுத்து மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் நாங்கள் ஒவ்வொரு பாம்புகளை பற்றியும் விவரித்து சொல்லிடுவோம். எத்தனை பாம்புகள் விஷம் முடியுது, உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 வகை 6 வகை விஷம் முடியுது, இதில் வந்து இன்னொரு வகை பாம்புகள் இருக்குது, அது நம்ம சந்திக்கவே முடியாது, பிட் வைப்பர்னு சொல்லுவோம். அது வந்து பொதுவாக மலைகளுக்கு மட்டுமே தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அத்தனை பாம்புகளை பத்தி நாங்க விலக்கி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு தரம் இந்த பாம்புகள் ரெஸ்கியூ போகும்போதெல்லாம் அவங்களை கூட்டிட்டு போவோம். அவங்க உடனே எங்க கூட வருவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றோம், அதாவது வெனமஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம், நான் வெனமஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம், மைல்டு வெனமஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத முதல்ல அவங்க பாக்கணும். பாத்துட்டு ஒரு 10-15 தரம் எங்க கூட வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நான் வெனமஸா அவங்க கையில கொடுப்போம், இல்லைனா அவங்க ரெஸ்கியூ பண்ண தனியாக அனுப்பிச்சுடுவோம். எங்க கூட யாராவது ஒருத்தர் போவாங்க, எங்க நம்ம ஆல்ரெடி ட்ரைன் ஆனவங்க, வெல் ட்ரைனட் பீப்புள்ஸ் யாராவது கூட போவாங்க, போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா அவங்கள நாங்க ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். அது கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் பாம்பை பத்தி இன்னொரு மூட பழக்கம் ஒன்னு இருக்குது, நாகரத்னம் அது கக்கும். அதோட வாழ்க்கையில யாருமே வந்து கொத்தலைனா அது நாகரத்னம் கக்கும் அப்படி, அது நம்மளுக்கு தெரியும் அது ஒரு மெத்து தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்க அதை தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, ரெண்டு பாம்பு சண்டை போட்டதுன்னா வந்து சொல்லுவாங்க அதை வந்து எடுத்து துணி ஏதோ மேல போட்டுட்டு வீட்டுல வச்சா ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கும் அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் அது வந்து அதோட மேல் இதை காமிக்கிறதுக்காக தான், பெண்ணை வந்து கவர்றதுக்காக தான் சண்டை போடுது அப்படின்ட்டு. அதை பத்தியும் விளக்கம் தாருங்களேன்.
நல்ல கேள்வி மேடம். பொதுவா பாத்தீங்கன்னா பாம்புகள் அப்படிங்கும்போது நாகரத்னம் மாணிக்கம் இதெல்லாம் கக்காது, பாம்பு வந்து எச்ச கொடுத்துப்பாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட சலைவா அப்படிங்கறது வந்து அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா அதோட டைஜஷனுக்கு வந்து, அதாவது ஸ்னேக்ஸ்னாலே டைஜஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, அதுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட பாம்புகள் வந்துட்டு எதையுமே அது தேவையில்லாம எச்ச கொடுத்துப்பாது, சொல்ற சலைவா கூட வேஸ்ட் பண்ணாது. அந்த மாதிரி இடத்துல அதோட வெனம் விஷம் ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு அது அவ்வளவு சீக்கிரம் வேஸ்ட் பண்ணாது. அதுக்கு அந்த உணவு வந்துட்டு சரிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் வந்து சுத்தமான மூட நம்பிக்கை, அதை யாருமே நம்ப வேண்டாம். இன்னொன்னு, ரெண்டு பாம்புகள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாம்புகள் நிறைய பாம்புகள் இருக்கு. நான் சொல்ற அந்த 270 மேற்பட்ட வகைகள்ல நீங்க பொதுவா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாரை பாம்பு, நாகப்பாம்பு, இது ரெண்டும் சேரும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் கரெக்டுங்களா. ஆனா அது தெரியும்னு சொன்னோட நீங்க எல்லாரும் பெருமையை நினைச்சுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப பொய். சாரை பாம்பு நாகப்பாம்பு எந்த காரணத்தை கொண்டு சேராது. விஷமற்ற பாம்பு சாரை பாம்பு, விஷமுடைய பாம்பு நாகப்பாம்பு. சோ இந்த ரெண்டு பாம்புமே சேர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையவே கிடையாது, சேர்ந்ததும் கிடையாது. இது வரைக்கும் சாரை பாம்புலயும் ஆண் பெண் வகை இருக்கு, நாகப்பாம்புலயும் ஆண் பெண் வகை இருக்கு. இன்னொன்னு, இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பாக்குறீங்க 4 மணி நேரமா ஒரு சண்டை ரெண்டு பாம்பு பின்னிட்டு இருக்கவும் பாப்பீங்க, எந்த பாம்புமே நல்லா எந்திரிச்சு நின்று ஒரு 4 வருஷத்துக்குலாம் நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் பாத்துருப்பீங்க, பாக்க போகலாம். இருந்தாலும் சொல்றேன், அப்படி ஒரு ரெண்டு பாம்பு நல்லா ஏதாவது பின்னி ரொம்ப தூரத்துக்கு எந்திரிச்சு நின்று சண்டை போடுது அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு முக்காவாசி சாரை பாம்புல தான் இருக்கும். நாகப்பாம்புகள் பாத்தீங்கன்னா பின்றது பாக்கிறது கொஞ்சம் அபூர்வம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட இடத்த வந்து நல்லபடியா சூஸ் பண்ணிட்டு தான் அந்த மாதிரிதான் அது மேட்டிங் போகும். சோ இந்த சாரை பாம்புகள் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் பாக்கலாம், நீங்க அடிக்கடி பின்னிட்டு இருக்கும். அது வந்து அது பின்னுதல் கிடையாது, அதாவது அது வந்து மேட்டிங் கிடையாது, இனப்பெருக்கம் கிடையாது. அது வந்து ஒரு பெண் பாம்பை கவர்றதுக்காகவோ இல்லனா தன்னோட ஆண் பாம்புக்குன்னு தன்ன சர்க்கிள் இருக்கும், இதோட இந்த ஏடம் இதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு மேல் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இன்னி ஒரு மேல் ராட் ஸ்னேக், அதாவது சாரை பாம்பு அங்க போச்சுன்னா அது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு மல்யுத்தம் நடக்கும். சோ ரஸ்லிங் ஸ்னேக் ரஸ்லிங்கும் அது நடக்கும். அது ஒண்ணு அந்த காரணமா இருக்கும், இல்லைன்னா ஒரு பெண் பாம்பு இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு பெண் பாம்பை கவர்றதுக்காக இந்த ரெண்டு ஆண் பாம்பு போடக்கூடிய சண்டை தான். அந்த 2-3 மணி நேரம் நேராக நின்று பாம்புகள் இனப்பெருக்கம் பண்ணும்போது நேராக நின்று இனப்பெருக்கம் பண்றது ரொம்ப ரொம்ப அரிது. அது இனப்பெருக்கம் பண்ணும்போது ரெண்டு பாம்புகளும் படுத்துதான் இனப்பெருக்கம் பண்ணும், பின்னி படுத்துதான் இருக்கும், அதுதான் வந்துட்டு இனப்பெருக்கம். நேராக நின்று ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுதுன்னா அது இனப்பெருக்கம் கிடையாது, மல்யுத்தம். சோ அத நீங்க மேல துணி போடுறது அந்த போட்டோ எடுக்கலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலே அது இங்க இருந்து போய் அது வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதர்ஸ் தொந்தரப்படுத்தாதீங்க, நம்மள யாரும் தொந்தரப்படுத்துல, நான் நம்மள யாரும் தொந்தரப்படுத்த வேண்டாம்.
கல்லூரி மாணவர்கள் தவிர வேற யாருக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்கறீங்க?
தனியா கல்லூரி மாணவர்கள் தவிர மலைவாழ் மக்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், மலைவாழ் மக்களுக்கு, அப்புறம் இந்த ஆர்பன்ஸ் சில்ட்ரன்ஸ், அதாவது இப்படி சொல்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த குழந்தைகள் இருக்கிற பகுதி வந்து என்ன மாதிரி பகுதியோ, இப்போ ரீசனா நிறைய அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்க போய் கொடுத்துருக்கோம். அது போக பள்ளி குழந்தைகள் கொடுத்துருக்கோம், தனியார் பள்ளியாகட்டும் அரசு பள்ளியாகட்டும் தனியா நிறைய கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விழாக்கள், அவங்க விழாக்கள்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்வி திருவிழாவோ இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி அங்க இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்னேக்கை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுங்க சார் சொல்லி நிறைய இன்ட்ரெஷன் வரும். அவங்களுக்கு போய் எங்க அமைப்புல இருந்து ஒரு ரெண்டு பேர் போய் அவங்களுக்கு நேரடியா விளக்கம் கொடுத்துட்டு வந்து நிறைய பேர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறை, அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்காங்களா, அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தோம். எங்க டீம் போய் நாங்க இங்க ட்ரைனிங் கொடுத்தோம், கோவை தீயணைப்புத்துறை படையிற்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். இந்த மாதிரி இன்னும் அடுத்து வந்து வனத்துறைக்கு ட்ரைனிங் கொடுக்க இருக்கும். நாங்க அடிக்கடி இந்த மாதிரி எல்லாமே நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பொதுவாக மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அவங்க அடிக்கடி பாம்புகள் கூட இருக்க வேண்டியிருக்கு. சோ அவங்களுக்கு முதல்ல அந்த பயத்தை போக்கணும். ஏன்னா அவங்க பாம்பு மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ள இருந்து பாம்பு அடிக்கிறோம், மலைவாழ் மக்கள் பாம்பு அடிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் அவங்களை நோக்கி வந்துருச்சுன்னா பயந்துடுறாங்க, இல்ல அவங்க அவங்க சர்க்கிள் இருக்கும்போது கண்டிப்பா அவங்களும் அடிச்சிடறாங்க. சோ அதனால அவங்களுக்கும் விளக்கம் கொடுக்குறோம். அவங்களும் பாத்தீங்கன்னா வந்துச்சா அதை அழகா கொண்டு போய் அங்கேயே விட்டுறாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க அவங்க இருக்கிறது அவங்களுக்கு புரியும், நம்ம இருக்கிறதே மலையில. சோ பாம்போட இடத்துல நம்ம இருக்கோம் சொல்லிட்டு அவங்க அதை மோஸ்ட்லி அவங்க நாங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அது மாதிரி அது வரைக்கும் ஒன்று இருந்தாங்க. நாங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சாங்க, ஏகப்பட்ட மலைவாழ் மக்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிராமப்புறங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு அவங்க அந்த கிராம சுற்றுச்சூழல் பாப்பாங்க, சமூக ஆர்வலர்கள், அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த கிராமங்கள்ல வந்து பாம்புகள் அடிக்கடி தென்படுது சார், நிறைய பேர் அடிச்சு கொண்டுறாங்க, அவங்களுக்கு வந்து பாம்புகளை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய திருப்பூர் ஆகட்டும், பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு, சமீபத்தில் ஏற்காடு போயிருந்தோம். அங்க போய் அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் நாங்க இந்த மாதிரி பாம்புகளை பத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம்.
பாம்பை பத்தி நிறைய விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நீங்க பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, உடனடியா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நீங்க ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களை கால் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகுது. அந்த மாதிரி சமயங்கள்ல பாம்பை பார்த்த உடனே அது வீடுனாலும் சரி, அலுவலகம்னாலும் சரி, எதுனாலும் சரி, என்ன பண்ணணும்?
அதாவது பாம்புகள் பார்த்த உடனே அது வந்து திரும்பி போறக்கு உரிய வழி இருக்கான்னு பாருங்க. அதை நீங்க லைட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்கனாலே அதுக்கு வழி இருந்தா அதுவே போயிடும். ஆனா நீங்க அதுக்கு பதிலா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப வந்து நான் டீம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்கும், இனியும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கூப்பிடுற இடத்திலேயே எங்களோட அமைப்பை சார்ந்தவங்க நிறைய பேர் அங்கேயே பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு 30 மணி நேரங்கிறது 10 நிமிடத்துல வந்துருவாங்க. சோ நீங்க கூப்பிட்டு உங்களோட இடத்த பொறுத்து அது நம்ம இது வந்து இயற்கை நடக்க போறது, அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் எங்க இருந்து கூப்பிட்டீங்கன்னு சொல்லி. சோ நீங்க கூப்பிட்டீங்கன்னா பக்கத்திலேயே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 6 பேர் எங்க கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ளேயும் சரி, சிட்டியை சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துல இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கூப்பிடுற இடத்த பொறுத்து எப்படியும் 10 நிமிடம், அதிகபட்சம் 10-15 நிமிடத்துக்குள்ள நாங்க அங்க வந்துருவோம். எங்களோட தொலைபேசி நம்பர் வந்துட்டு நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க, 97-87-33-28-14. இனி ஒரு நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, 97-86-1-77-7. நீங்க இதை நோட் பண்ணி தொடர்பு கொண்டுட்டு எப்ப வேணாலும் 24 மணி நேரம் நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு 24 ஹவர்ஸ் தான் நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு 2 மணி 3 மணி நாங்க நிறைய அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம். நேற்று இரவு நாங்க வந்துட்டு 8 மணிக்கு வந்து நம்ம வெரைட்டி ஹால் ரோடு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வந்துட்டு பாம்பு வந்துருச்சு. 8 மணிக்கு போயிட்டு நாங்க வரும்போது 11:30 ஆயிருச்சு. நைட்டு வீட்டுக்கு வரும்போது 12:30 ஆயிருச்சு. சோ நாங்க அவ்வளவு நேரம் போராடி அந்த நாகப்பாம்பு, ஒரு பெரிய நாகப்பாம்பு அதை பிடிச்சோம். ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே இந்த உதவி நாங்க செஞ்சுட்டு வருவோம். பொதுவா காவல்துறைக்காக நாங்க அவ்வளவு போனோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள ரொம்ப காவல் காக்கிறது அவங்க தான். சோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கண்டிப்பா அந்த உதவி செஞ்சாகணும். எங்களுக்கு வந்து ஒரு SI மேடம் கூப்பிட்டாங்க, எங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க. போய் நாங்க கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த பாம்பை நாங்க மீட்டு கொண்டோம். நேற்று இரவு நடந்த சம்பவம் இது.
அத ரொம்ப சந்தோஷமா நீங்க சொல்றீங்க இல்லையா, வெற்றிகரமா வந்து பாம்போட போரிட்டு கொண்டுட்டு வந்துட்டீங்க. சரி, இந்த மீட்கப்பட்ட பாம்புகளை நீங்க என்ன பண்றீங்க, எங்க கொண்டு விடுறீங்க? ஏன்னா வனவிலங்கு சட்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சட்டங்கள் எல்லாம் நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. எங்க கொண்டு விடுறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
பொதுவாக பாத்தீங்கன்னா மேடம், நாங்க ரெஸ்கியூ பண்ற அத்தனை ஸ்னேக்குமே பாத்தீங்கன்னா விஷமற்ற பாம்புகள். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எந்த மலைப்பகுதியோ இல்ல அடர்ந்த காட்டுப்பகுதியிலோ நாங்க விட்டுருவோம். எந்த ஒரு அரிய வகை பாம்புகள் நாங்க மீட்கப்பட்டாலும், இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல 4-5 அரிய வகை பாம்புகள் மீட்கப்பட்டோம். அது ரொம்ப பத்திரிகைகள்லயும் டிவிகள்லயும் தொலைக்காட்சியிலும் ரொம்ப அரிய பெருசா பேசினாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலயும் இந்தியால ரெக்கார்ட்ஸே இல்லாத ஸ்னேக்ஸ் எல்லாம் நாங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். நம்ம கோவை மாவட்டத்துல ரெஸ்கியூ பண்ணோம். அது வந்து உண்மையிலுமே பெரிய ரெக்கார்ட். அது நாங்க பண்ணது பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி இதே அரிய வகை பாம்பெல்லாம் நாங்க மீட்டோம் அப்படின்னா உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க முன்னிலையில அதை நாங்க வந்துட்டு காட்டில் விடுறதா முறை. ஆனா அவங்க எங்களுக்கு வந்துட்டு அவங்க எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, இல்ல சார் நாங்க நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்க இந்த அரிய வகை பாம்புகளோ இல்ல பெரிய பெரிய மலை பாம்புகள் இந்த மாதிரி நாங்க ஏதாவது மீட்டோம்னா உடனே வனத்துறைக்கு தகவல் கொண்டு அவங்க முன்னிலையில நாங்களும் அவங்க கூட போய் அவங்க எங்க கூட வருவாங்க, அவங்க முன்னிலையிலேயே விட்டுருவோம். விஷமுடைய பாம்புகள், அதிக விஷமுடைய பாம்புகள்னா நம்ம வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி மேட்டுப்பாளையம் அந்த கல்லாறு அந்த மாதிரி பெரிய பெரிய மலைப்பகுதியில கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிருவோம்.
சரி, இப்ப நிறைவா நமக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள், மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
பொதுவா மக்களுக்கு எங்க அமைப்பு சார்பா சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்புகளை வந்துட்டு தயவு செய்து நேசிங்க. அதை வந்து உங்க விரோதியா சந்திக்காதீங்க, விரோதியா பாக்காதீங்க. ஏன்னா அது வந்து நான் முதலே சொன்ன மாதிரிதான், உணவு நம்மளோட உணவு சங்கிலியில வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்புகள் தான். ஒரு இந்தியாவோட நம்ம தானிய கிடங்குல பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட 100% கொண்டு போய் நம்ம தானிய கிடங்குல வந்துட்டு நம்ம அதை சேமிக்கிறோம். ஆனா நம்ம கைக்கு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 75% தான். அந்த 25% பாத்தீங்கன்னா தானிய கிடங்குலேயே அழிஞ்சு போயிருது. காரணம் எலிகள் பூச்சிகள் நல தொல்லைகள் தான். அப்படிப்பட்ட அந்த எலிகளையும் பூச்சிகளையும் மண் வளத்தையும் காப்பாத்தி கொண்டிருக்கிற பாம்புகளை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளவு எலிகள் நம்ம வீடுகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். சோ இது நம்ம பாம்புகள் ஒண்ணு இல்லைன்னா மனிதன் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா நம்ம நீங்க நினைக்கலாம் சின்ன விஷயம் தான் பாம்பு அப்படின்னு, கிடையவே கிடையாது. பாம்புகள் இல்லைன்னா மனிதர்கள் வாழ்றதுக்கே வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அதுக்கப்புறம் அந்த உணவு கிடைக்காம அயல் நாட்டு உணவாக பர்கர் பீஸா பீசா அப்படின்னு சாப்பிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர அடுத்த ஜெனரேஷன் வந்து பல உடல்நிலை குறைபாடுகளோட பிறக்க நேரிடும். சோ பாம்புகள்னால வரும் சந்ததிகளுக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கு. சோ அதனால பாம்புகளை தயவு செய்து நேசிங்க, காப்பாத்துங்க, நான் சொன்ன மாதிரி சுற்றுப்புறத்தை நீங்க தயவு செய்து உங்களையும் உங்க சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டீங்கனாலும் கொஞ்சம் நீங்க அவேர்னஸ் இருந்தாலும் நடக்கும்போது கொஞ்சம் வைப்ரேஷனோட காட்டுப்பகுதியில் நடக்கிறீங்களா, நைட் இரு டைம் நடக்கிறீங்களா, வைப்ரேஷனோட நடங்க, கொஞ்சம் கால அதிர்வோட நடந்தீங்கன்னா கண்டிப்பாக பாம்புகளை உங்களை பாம்புகள் தாக்குறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. நீங்களா பாம்ப தொந்தரவு பண்ணாம எந்த பாம்பு உங்களுக்கு கிடைக்காது. இப்ப ரோட்ல நடந்து போனா நாய் துரத்தும், காட்டுக்குள்ள போனா யானை துரத்தும், இது அதோட இயல்பு. ஆனா நீங்க எங்க போனாலுமே பாம்பு உங்களை துரத்தாது, நீங்க தான் பாம்ப துரத்துறீங்க, அதை முதல் நீங்க விட்டுருங்க. எந்த எல்லாமே பாம்புலயும் வந்துட்டு சாதாரண ஒரு பூச்சி நினைங்க, எதுவுமே விஷம் உடையிருந்தாலும் இப்போ இவ்வளவு விஷமுடைய பாம்பு இருக்கு, ஆனா இருந்தாலும் எந்த விஷமுடைய பாம்பு யாரையும் தேடி வந்து கடிக்கிறது இல்ல. நம்ம அதை தெரியாம தொடரோம், தெரியாம பிடிக்கிறோம், நம்ம ஆர்வத்தினால அதை டிஸ்டர்ப் பண்றோங்கனாலதான். எல்லாத்தையுமே நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவா போயிரும். நடக்கும்போது வைப்ரேஷனோட நடங்க, காட்டுப்பதில ஏதாவது மின் விளக்கோ இல்ல ஏதோ ஒன்று வச்சு நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பாம்புகள்னால எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வந்துட்டு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையம் தெரிஞ்சு மிக்க மிக்க நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க பாம்புகளை வந்து கண்டிப்பா நீங்களும் எங்க அமைப்பு கூட சேர்ந்தோ சேராமையோ பாதுகாப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி கோமா மேடம்.
ரத்தீஷ் வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு அருமையான ஆரோக்கியமான சந்ததியினர் வேணும் அப்படின்னா பாம்பை நேசிங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையான கருத்தை ஆழமா ஆணித்தரமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நாய் நம்மள துரத்தும், யானை துரத்தும், ஆனா வந்து பாம்பு துரத்தாது, நாம தான் போய் பாம்பை துரத்தி அடிக்கிறோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற நண்பர்கள் அன்பர்கள் எல்லாம் இனிமேல் பாம்பை அடிக்க மாட்டாங்க, நேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். உங்க கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் ரத்தீஷ்.
வணக்கம் மேடம். ஜெய்ஹிந்த்.
இவ்வளவு நேரமும் பாம்பை நேசிக்க சொல்லி நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கே ரத்தீஷ் அவங்க. விவரங்களை கேட்டு அறிஞ்சவங்க என் கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.